வணக்கம். ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வளரும் நாடுகளின் குரல் ஒருமித்து ஒழிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இலங்கை சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 13 பேர் இன்று சென்னை வந்து சேர்ந்தனர். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் தொடக்க விழாவில் இந்தியாவின் சார்பில் தேசிய கொடியை சுமித் அஞ்சல், பாக்யஸ்ரீ ஜாதவ் ஆகியோர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளரும் நாடுகளின் குரல் ஒருமித்து ஒழிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளரும் நாடுகளின் உச்சி மாநாட்டில் காணொலி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார். இந்திய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த மாநாடு நடத்தப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். G20 உச்சி மாநாட்டின்போது இந்த அமைப்பில் ஆப்பிரிக்க யூனியன் நிரந்தர உறுப்பினராக சேர்க்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அவர் குறிப்பிட்டார். உலகின் சில பகுதிகளில் நடைபெற்று வரும் மோதல் சம்பவங்கள் குறித்து கவலை தெரிவித்த அவர் இது வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக கூறினார். வளரும் நாடுகளின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக நிதியம் ஒன்றை இந்தியா ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதற்கான தொடக்க பங்களிப்பாக இந்தியா 200 கோடி ரூபாயை வழங்கும் என்று பிரதமர் கூறினார். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் 24 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இன்று காலை தொடங்கியுள்ள இந்த போராட்டம் நாளை காலை வரை நடைபெறும் என்று இந்திய மருத்துவர் சங்கம் அறிவித்துள்ளது. மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கென சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்த போராட்டம் காரணமாக தமிழகத்திலும் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வாரணாசி அகமதாபாத் இடையேயான சபர்மதி விரைவு ரயில் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் அந்த ரயிலின் 20 பெட்டிகள் தடம் புரண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்கள் மாற்று ஏற்பாடுகள் மூலம் பயணத்தை தொடர்வதாகவும் ரயில்வே கூறியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், அந்த விரைவு ரயிலின் இன்ஜின் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பொருள் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக கூறியுள்ளார். இதுகுறித்து காவல்துறையும் புலன் விசாரணை அமைப்புகளும் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வளர்ச்சி சீராக உள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநர் டாக்டர் கீதா கோபிநாத் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் எதிர்பார்த்த இலக்கை விட வளர்ச்சி விகிதம் அதிகரித்தே காணப்பட்டதாக தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் டாக்டர் கீதா கோபிநாத் தெரிவித்தார். தமிழகத்தில் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார். இதன் மூலம் இப்பகுதி மக்களின் 60 ஆண்டுகால கனவு நினைவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
ஈரோடு மாவட்டம் பவானி காளிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்புறத்திலிருந்து 1916 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தினை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். பவானி ஆற்றில் உபரி நீராக வெளியேறும் நீரை காளிங்கராயன் அணைக்கட்டு பகுதியில் தேக்கி ஆண்டிற்கு 70 நாட்களுக்கு வினாடிக்கு 250 கனஅடி நீர் வீதம், 1.5 TMC நீரை 6 நீரேற்று நிலையங்கள் வழியாக 1065 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் உள்ள 1045 குளங்கள் குட்டைகள் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் செறிவூட்டப்படுகின்றது. இதன் வாயிலாக 24,468 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறுகின்றன. இதன் மூலம் 3 மாவட்ட மக்களின் 60 ஆண்டுகால கோரிக்கை நிறைவேறியுள்ளது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
நில ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பான வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையாவிற்கு எதிராக வழக்கு தொடுக்க அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெஹ்லோத் ஒப்புதல் வழங்கியுள்ளார். மைசூர் நகர மேம்பாட்டு ஆணையம் நில ஒதுக்கீடு தொடர்பாக நடைபெற்ற முறைகேட்டில் திரு சித்தராமையாவிற்கு தொடர்பு இருப்பதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க ஒப்புதல் வழங்க கோரி பெறப்பட்ட மனுவின் அடிப்படையில் ஆளுநர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 69,000 உதவி ஆசிரியர் பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கான புதிய பட்டியலை தயாரிக்குமாறு அம்மாநில அரசுக்கு அலகாபாத் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஏ ஆர் மசூதி, திரு பிரிஜ்ராஜ் சிங் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி. மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல். விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல். காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
இலங்கை சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 13 பேர் இன்று சென்னை வந்து சேர்ந்தனர். விமான நிலையத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களை வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் சேர்ந்த மீனவர்கள் கடந்த ஜூலை மாதம் 1 தேதி கடலில் மீன் பிடிக்க சென்றனர். நடுக்கடலில் நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 3 படகுகளில் சென்ற 13 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இலங்கையிலுள்ள ஊர்காவலர் படை நீதிமன்றத்தில் 13 மீனவர்களை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் கடந்த 8 தேதி 13 மீனவர்கள் விடுதலை செய்தனர். பின்னர் 13 மீனவர்களை இந்திய தூதரக அதிகாரியிடம் இலங்கை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். மருத்துவ பரிசோதனைகள் செய்த பின்னர் கொழும்பிலிருந்து ஏர் இண்டியா விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். மீன்வளத்துறை அதிகாரிகள் 13 மீனவர்களை அரசு செலவில் வாகனத்தின் மூலம் புதுக்கோட்டை மற்றும் ராமேஸ்வரத்திற்கு அழைத்துச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
புவி அறிவியல் ஒலிம்பியாடில் இந்தியா 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்ற இப்போட்டியில் 35 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் குஜராத், கேரளா, சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தானை சேர்ந்த மாணவர்களை கொண்ட அணி இதில் பங்கேற்றது. பங்களாதேஷ் இடைக்கால அரசின் ஆலோசகர்களாக 4 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். டாக்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இடைக்கால அரசின் முதன்மை ஆலோசகர் பேராசிரியர் முகமது யூனிஸ் மற்றும் இதர ஆலோசகர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிஷா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளிலும் வரும் வியாழக்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தெலங்கானாவில் பெய்த கனமழை காரணமாக கரீம்நகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தமிழகத்தின் கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கும், நீலகிரி, திண்டுக்கல், திருப்பூர், தேனி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா அணிவகுப்பில் இந்தியா சார்பில் தேசிய கொடியை சுமித் அஞ்சல், பாக்யஸ்ரீ ஜாதவ் ஆகியோர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் வரும் 28 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8 தேதி வரை நடைபெற உள்ளன. இந்தியாவின் சார்பில் இதுவரை இல்லாத அளவாக 84 பேர் பங்கேற்கின்றனர். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தப் போட்டியில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்தியாவின் வினேஷ் போகத் இன்று புதுதில்லி திரும்பினார். விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சார்பில் 42 பேர் பங்கேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் ஹிமான்ஷு, சச்சின் ஆகியோரும், மகளிர் பிரிவில் ஆர்த்தியும் 10,000 மீட்டர் நடைப்போட்டியில் பங்கேற்கின்றனர். இப்போட்டிகள் பெருவின் லிமாவில் வரும் 27 தேதி தொடங்கி 31 தேதி வரை நடைபெறவுள்ளன. சாண்டோ டொமிங்கோ சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் பெர்னாண்டோ ரோம்பிளி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. வெலன்சியா ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 3-6, 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தில் வெலன்சினா ரைசரை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளரும் நாடுகளின் குரல் ஒருமித்து ஒழிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இலங்கை சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 13 பேர் இன்று சென்னை வந்து சேர்ந்தனர். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் தொடக்க விழாவில் இந்தியா சார்பில் தேசிய கொடியை சுமித் அஞ்சல், பாக்யஸ்ரீ ஜாதவ் ஆகியோர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.